الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم كتابه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم سبا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون صدق الله العظيم وأيضا قال الله تعالى ولا تنازعوا وتفسلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الناس كأسنان المسد وأيضا قال عليه الصلاة والسلام المؤمن للمؤمن كالبنيان يسد بعضه بعضا صدق رسول الله صلى الله عليه وسلم படைத்தாளுகின்ற பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை புகழ்கின்றேன் போற்றுகின்றேன். அவனே வணக்கத்துக்குரியவன், ஆட்சிக்கு சொந்தக்காரன். அவனே ஆட்சியை கொடுக்கின்றான், ஆட்சியிலிருந்து மக்களை அகற்றி விடுகின்றான். அவன் கண்ணியப்படுத்தக்கூடியவன், இழிவுபடுத்தக்கூடியவன். வணங்கிறதுக்கு தகுதியானவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அகிலத்துக்கு வழிகாட்டியாக ஒளியூட்டியாக வந்த ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் இறுதி தூதர் என்றும் சாட்சி கூறுகின்றேன். அந்த நபி மீதும் அவருடைய நல்வாழியை அடியேற்றி வாழ்ந்த சஹாபா பெருந்தைகள், உறவினர்கள், குடும்பத்தினர் மீது அல்லாஹ் என்றென்றும் அளவில்லா சலவாத்துக்களை தெரிந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களுடைய மன்னித்தருள்வாயாக. இதாயத்தினும் நேரொழி பெற்ற கூட்டத்திலே மனைவியையும் சேர்த்து வைப்பாயாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுக்காக வந்து அதுக்காக நீயத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற இறை நேசர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவருடைய சட்டங்களை மதித்து வாழுங்கள். எவற்றை அல்லாஹ் செய்யும்படி ஏவி இருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும், எவற்றை அல்லாஹ் தவிந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக ஒதுக்கி வாழுமாறு ஆரம்பத்தில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய பயிற்சியை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அவனுடைய மன்னிப்பும் நரக விடுதலையும் பெற்றவர்களாக, இன்னும் ஒரு தியாகத்துக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற காலம். அல்லாஹு தாலா நம்மை எல்லா வகையிலும் கண்ணியப்படுத்துகின்றான். ரமலானின் மூலமாக எங்களை கண்ணியப்படுத்தி பயிற்சி தந்து பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய எல்லா வகையிலும் கண்ணியப்படுத்திய ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக அகில உலக மக்களை அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக அழைக்கின்ற ஒரு காலம். அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று மக்கள் கூட்டம் கூட்டமாக வாகனங்களிலும், நடந்தவர்களாக விமானங்களிலே, பல்வேறு வகையிலே அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க், அல்லாஹ்வுக்கு முற்றுமுழுதாக அடிபணிந்த அடிமைத்தை வாயினால் மொழிந்தவர்களாக, உணர்வுகளை சுமந்தவர்களாக அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி செல்லுகின்ற காலம். தங்களுடைய ஆடைகளை களைந்து இஹ்ராம் உடையணிந்து எல்லோரும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகின்ற ஒரு தீனுடைய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பயிற்சி அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஹஜ்ஜுடைய காலத்திலே தருகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள் கடாட்சத்தை, அவனுடைய மேலான பேரருளை இந்த உம்மத்தின் மீது பல வகையிலே செறிந்து கொண்டிருக்கின்றார். இது எப்போதென்றால் மக்கள் ஒற்றுமையாக வாழுகின்ற போது, தங்களுடைய சகோதர வாஞ்சையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற போது அந்த சமுதாயத்தை அவனுடைய பேரருளை கொண்டு சூழ்ந்து கொள்ளுகின்றார். மக்கள் எப்போது பிரிந்து விடுகின்றார்களோ, அவர்களுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் தலை தூக்குமோ, சிக்கல்கள் உருவாகி விடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூக அமைப்பிலே அந்த விடயத்துக்கு அவர்கள் கொடுத்த மகத்துவம், முக்கியத்துவம் மிக பிரதானமானது. அது எல்லா காலத்திலும் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விடயம். இவ இந்த காலகட்டம் அரசியல் காலம். ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்ற போது ஒரு கூட்டம் தங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக கருதுகின்ற ஒரு காலம். ஆகவே இவ்வாறான காலகட்டங்களிலே குத்பாக்கள் ஓதப்படுகின்ற போது அல்லது பொதுவான பயான்களை செய்கின்ற போது மக்கள் அதை தவறாக எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு காலகட்டம். அதனால் அது சம்பந்தமாக மக்கள் பேசிக் கொள்வதில்லை. இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளும் எல்லா காலத்திலும் தேவைப்பட்டவர்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் 20 லட்சம் மக்கள் வாழுகின்றோம் என்றால் அது ஒரு 10% முஸ்லீம்கள். ஆகவே சிறுபான்மையினமாக உலகத்திலே நாம் காணப்படவில்லை. உலகத்திலே நாங்கள் பெரும்பான்மையினம். 200 கோடி மக்கள் வாழுகின்ற ஒரு பெரிய தொகை. 700 கோடி மக்களிலே 200 கோடி முஸ்லீம்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சிறுபான்மை அல்ல, பெரும்பான்மை மக்கள். எங்களிடத்திலே எல்லா வகையான நமத்துக்களையும் அல்லாஹ் தெரிந்திருக்கின்றான். எங்களிடத்திலே அல்லாஹ் தந்திருக்கின்ற காபத்துல்லாவை போன்ற ஒரு புனித பூமி உலகத்திலே கிடையாது. முதல் வீடு காபா. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய முதல் வீடாகிய பக்காவிலே அமைந்திருக்கின்ற இந்த காபத்துல்லாவை அல்லாஹ் நமக்கு நினைவு கூறுகின்றார். இது முதல் வீடு. ஹிதாயத் என்னும் நேர்வழி காட்டக்கூடிய வீடு. இதை யார் நுழைகின்றானோ அச்சமற்றவனாக இருக்கின்றான். இங்கு பல அட்டாட்சிகள் இருக்கின்றது. அல்லாஹு தாலா தொடராக சொல்லுகின்றான், மகாம் இப்ராஹிம், யார் அதனை நுழைந்து விடுகின்றானோ அச்சமற்றவனாக ஆகி விடுகின்றான். காபாவை தந்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அருள்மறை அல் குர்ஆனை போன்ற ஒரு பெரிய நூல், ஒரு சிறந்த வேதம், வழிகாட்டி நூல் உலகத்திலே யாருடைய கையிலும் கிடையாது. வைமூலம் அருளப்பட்ட முக்காலங்களை மறவிக்கின்ற ஒரு மறைபொருள் வேதமாக அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை அறிமுகப்படுத்துகின்றான். குர்ஆனை ஆரம்பிக்கின்ற போது புரட்டுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது, இதிலே சந்தேகம் இல்லை. யார் எந்த புத்தகத்தை எழுதினாலும் அவருடைய முன்னுரையிலே சொல்லுவார், தவறுகள் இருந்தால் அதை திருத்தி தந்தால், மீள்பதிப்பு செய்கின்ற போது அதை கேட்டுக் கொள்ளுகின்றேன், பணிவாக வேண்டிக் கொள்ளுகின்ற வழக்கம். படைத்தல்லா சொல்லுகிறான், இதிலே தவறு கிடையாது, பிழை கிடையாது, திருத்துவதற்கு இடமே இல்லை, இதிலே சந்தேகமே கிடையாது. முத்தகி, இது மனிதர்களுக்கு முத்தகங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு புயதம். குர்ஆன் எவ்வாறு நேர்வழி காட்டுகின்றதோ காபாவும் மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை தந்து உலகத்திலே உயர்ந்த நபி, இறுதி நபி, சையதுல் அம்பியா, ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நமக்கு நபியாக அல்லாஹ் தந்திருக்கிறார். உலகத்திலே சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றார். குந்தும் கைர உம்மத்தின் உஹுருஜத்தில் இன்னாஸ், உலகத்திலே வெளியாக்கப்பட்ட 1000 சமூகத்தாரிலே, அது கூட்டம் தமது கூட்டம் திராவுடைய கூட்டம், மூசா நபியுடைய காலத்திலே வந்த கூட்டம், வரலாற்றை படிக்கின்றோம், இப்ராஹிம் நபியுடைய கூட்டத்தை பார்க்கின்றோம், பல கூட்டங்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். குர்ஆனில் சொல்லுகின்றான், இந்த கூட்டத்தில் மிகச்சிறந்தவர்கள் நீங்கள், ஆயுள் நீளமான, அமல் நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த பலர் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற போது குந்தும் கைர உம்மத்தில் உஹ்ருஜத்தில் இன்னாஸ், வெளியாக்கப்பட்ட உம்மத்திலே மிகச்சிறந்த உம்மத், கைர உம்மத் என்று அறிமுகப்படுத்துகின்றான். கைர உம்மத்தாக எங்களை ஆக்கி இருக்கின்றான். நல்லதை ஏவி தீமையை தடுத்து ஈமானோடு வாழுகின்ற காரணத்தினால் சிறந்த உம்மத் என்று அறிமுகப்படுத்துகின்றான். சிறந்த உம்மத் நமக்கு வந்த நபி, உயர்ந்த நபி, சிறந்த நபி, நபிமாருடைய தலைவர், நமக்கு தந்திருக்கின்ற காபா அவ்வல் பைஸ், உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் தவாஃப் செய்த பூமி, அதிலே செய்யக்கூடிய அமலுக்கு கொடுக்கின்ற பெருமதி மகத்தானது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலும் ஒற்றுமை பற்றி பலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூக அமைப்பிலே அவர்கள் மதீனாவுக்கு நுழைந்த போது முதலாவது நபி அவர்கள் செய்த சாதனை அவுஸ் ஹஜ்ரஜ் என்று வேறுபட்டிருந்த சமுதாயத்தை ஒருமுகப்படுத்தினார்கள். அவர்களுக்கிடையே சகோதர வாழ்வை உருவாக்கினார்கள். பல வருடங்களாக பிரிந்து சின்ன பின்னப்பட்டு போயிருந்த மதீனாவை அவுஸ் ஹஜ்ரஜ் என்று வேறுபட்டிருந்த சமுதாயத்தினரை ஒற்றுமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி சகோதர வாழ்வியோடு ஒரு தாய் பெற்ற மக்களாக விட்டு கொடுத்து வாழுகின்ற பண்பை வளர்த்தார்கள். இரண்டாவது நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்ற போது மக்காவிலிருந்து முஹாஜிரீன்களாக பிறந்த மண்ணை தவழ்ந்த மண்ணை தன்னுடைய மனைவி மக்களை குடும்பத்தை அல்லாஹ்வுடைய வீடு காபாவையே துறந்து சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காக. அவ்வாறான வேளையிலே இந்த முஹாஜிரீன்களையும் மதீனாவிலே வாழ்ந்த அன்சாரிகளையும் இணைத்து சகோதரர்களாக ஆக்கினார்கள். அவர்கள் எதையும் அர்ப்பணிக்க தயார். அன்சார் அன்சார் என்ற வார்த்தையே உதவியாளர்கள். அல்லாஹ்வுக்காக தன்னுடைய பொருளையும் சொத்து சுகங்களையும் கடைகளையும் தன்னுடைய கால்நடைகளையும் தோட்டம் தொடர்புகளையும் கொடுப்பதற்கு தயாரானார்கள். அது மட்டுமல்ல, இரண்டு மூன்று மனைவிகள் இருந்தால் சகோதரர் விரும்பக்கூடிய ஒரு மனைவியை தலாக் சொல்லி திருமணம் செய்து வைப்பதற்கு கூட தயாராக இருந்தார்கள். இதுதான் அவருடைய சகோதர வாழ்க்கை. அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சகோதரத்துவ அமைப்பை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுகிறது, وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. நீங்கள் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வேற்றுமைப்படாதீர்கள். بِحَبْلِ اللَّهِ அல்லாஹ்வுடைய கயிறு, بِكِتَابِ اللَّهِ என்று அல்லாஹ் அங்கு பாதிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே முபத்திரீன்கள் அவ்வாறுதான் கருத்து கொள்ள வேண்டி இருந்தாலும் அல்லாஹ் கயிறு என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். ஏனென்றால் கயிறு திரும்புகளாக இருக்கின்ற போது அதற்கு பலம் கிடையாது. எப்போது கயிறு ஒன்றுபடுகின்றதோ பலம் பொருந்தியதாக மாறிவிடுகின்றது. கயிறாக இருக்கின்ற போது அது தனித்தனி திரும்பாக அது மாறுகின்ற போது பலமற்றதாக ஆகிவிடுகின்றது. ஆகவே மூமின் முஸ்லிம் அவன் ஒற்றுமையானவன், அவன் தன்னுடைய ஈமானுடைய பதத்தை மறந்துவிடக் கூடாது. அவன் எல்லா சந்தர்ப்பத்திலும் தான் ஒரு மூமின், நான் ஒரு முஸ்லிம், நான் நபியுடைய ஒரு உம்மத், இந்த உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அதன் மூலம்தான் அவுஸ் ஹஸ்ரத் என்ற வேறுபாட்டை களைந்தார்கள், முஹாஜிர் அன்சார் என்ற வேறுபாட்டை களைந்தார்கள். குர்ஆன் புகழக்கூடிய சஹாபாக்கள் அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் மின் அல் முஹாஜிரீன் வல் அன்சார். குர்ஆன் இந்த முஹாஜிரீன்களை அன்சாரிகளை உயர்த்தி பல இடங்களில் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபாக்கள் உயர்ந்து விட்டார்கள். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இடத்திலே அல்லாஹ் அந்த தொடர்ந்து சொல்லுகின்றான், நீங்கள் கருத்து வேறுபாடுபட்டு பிரிந்திருந்த வேளையிலே தீனுடைய நலனத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை ஒற்றுமைப்படுத்தினான், நரக விழுந்திலிருந்த உங்களை நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இது நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பல்வேறு அபிலாசைகள் இருந்தாலும் தீன் என்ற அந்த திருநாமம் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் உங்களை இணைக்க வேண்டும், பிணைக்க வேண்டும், மற்றவருடைய மான பங்கப்படுத்தக்கூடிய சூழலிலே நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதிலே அர்த்தபுஸ்தியாக ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், உங்களுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் வந்து பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள், உங்களை காற்று அழித்துக் கொண்டு போய் அள்ளி கொண்டு போய்விடும். நீங்கள் உங்களுக்கிடையே ஏசி பேசி பிணங்கிக் கொள்ளுகின்ற போது நீங்கள் கருத்து வேறுபாடுகளினால் கோழைகளாகி உங்களை காற்று காற்று அள்ளி சென்று விடும். பதர்களை அள்ளி செல்வது போல, கூழான்களை அள்ளி செல்வது போல உங்களை காற்று அள்ளி சென்று விடும். பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் அல்லாஹ் மாஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாக கூட இருக்கின்றான். அல்லாஹ் ஞாபகமூட்டி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா காலத்திலும் நமக்கு ஒரு ஈமான் இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை, யதார்த்தமான நம்பிக்கை. ஒரு முஸ்லீமுடைய வெற்றி, ஒரு முஸ்லீமுடைய வெற்றி அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே மட்டும்தான் இருக்கின்றது. எந்த அளவுக்கு ஒரு சமூகம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழுகின்றார்களோ அந்த அளவுக்கு சாதகமான சூழலை அல்லாஹ் உருவாக்கி தருவான். எந்த அளவு ஒரு சமூகம் தீனிலிருந்து தூரமாகி விடுகின்றதோ அதற்கேற்ற ஆட்சி அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அந்த சமூகம் அழிக்கப்பட்டுவிடும். ஒரு சமூகம் பாதுகாக்கப்படுவதும் அழிக்கப்படுவதும் அந்த சமுதாயத்தினுடைய அமல்களை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றது. சமூகம் தங்களை மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றங்களை உருவாக்குவதில்லை. நாம் எங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் ஏசிக் கொள்ளுகின்ற, பேசிக் கொள்ளுகின்ற, மற்றவருடைய மான மரியாதையை குறைக்கக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிக கண்டிப்பான உத்தரவு வழங்கி இருக்கின்றது. அந்த வகையிலேதான் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சஹாபாக்களையும் திட்டியது அல்லது அவர்களை சபித்தது கிடையாது. யுத்த சந்தர்ப்பத்தை தவிர மற்ற வேளைகளிலே நபி அவர்கள் அடித்தது தன்னுடைய மனைவியை அல்லது தன்னுடைய வேலைக்காரர்களை அல்லது தன்னுடைய தோழர்களை அடித்து திட்டி சிரமப்படுத்திய வரலாறு கிடையாது. தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட நபி அவர்களுடைய பண்பு வேறுபட்டு இருந்தது. சஹாபாக்களுக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த காலகட்டத்திலே அந்த விடயத்திலே நாம் தவறளித்து விடுகின்றோம். அரசியல் காலங்கள் வருகின்ற போது நாம் எதை பேசுகின்றோம், என்னவிடுவோம், யாரை பற்றி பேசுகின்றோம் என்பதை கூட மறந்து விடுகின்றோம். இது எங்களுடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு பூமியின் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானவன், ஒரு பூமியினுடைய மானம் காபத்துல்லாவை விட பெருமதியானது. காபத்துல்லா அல்லாஹ்விடத்திலே பெருமதியான வீடு. அந்த காபத்துல்லாவை உடைப்பதை விட ஒரு பூமியினுடைய கல்வை உடைப்பது, மானத்தை பறிப்பது பாரதூரமானது. அதனாலேதான் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா இறுதி உபதேசம், தன்னுடைய கடைசி வசியத், அரபா மைதானத்திலே ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ அடுத்த மாதம் ஹஜ்ஜுடைய பெருநாள், அதற்கு முந்தைய தினம் அரபாவுடைய மைதானம். அதிலேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி உபதேசத்திலே சொன்னார்கள், இந்த நாள், இந்த இடம், இந்த மாதம் எவ்வளவு பெருமதியானதோ அதை போல ஒரு பூமியினுடைய மானம், ஒரு பூமியினுடைய பொருள், ஒரு பூமியினுடைய ரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் மற்ற சகோதரனுடைய மானம், வட்டியிலே மிகப்பெரிய வட்டி மற்றவனுடைய மானத்தை பறிக்கின்றது. பாரதூரமான விடயம். யாரை பற்றிய தனிப்பட்ட விடயங்களை பகிரங்கமாக நாங்கள் ஒலிபெருக்கியிலே, சந்திகளிலே, துண்டு பிரசுரங்களிலே நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் பாவிக்க கூடாது. இஸ்லாம், இஸ்லாம் ஒருபோதும் அதை விரும்பவில்லை. குர்ஆனை அல்லாஹ் எச்சரிக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மற்றவனுடைய மானத்தை மறைத்து விடுங்கள். ஒரு முறை ஒரு விபச்சாரம் செய்த மனிதன் வந்து சொல்லுகிறான், யார் ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செய்திருக்கின்றேன். நபி அவர்கள் அந்த மனிதத்திலே கேட்கின்றார்கள், நீ அந்த பெண்ணை முத்தமிட்டாயா, தொட்டாயா, பலவிதமாக கேள்விகளை கேட்டு அந்த மனிதனை பாதுகாக்க விரும்புகின்றார்கள். இல்லையா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து தவறாக நடந்திருக்கிறேன், என்னுடைய ஹத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு பெண்மணி வருகின்றாள், வயிற்றிலே குழந்தையை சுமந்தவராக வருகின்றாள், என்னுடைய ஹத்தை நிறைவேற்றுங்கள், நான் தவறிழைத்திருக்கிறேன். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ போய் என்னுடைய குழந்தையை பெற்றெடுத்துவா. குழந்தையோடு வருகின்றாள், திருப்பி அனுப்புகின்றார்கள், உடைய குழந்தை பால் குடி மறந்த பின்னால் வந்துவிடு. அந்த பெண்மணி குழந்தையுடைய கையிலே ரொட்டி துண்டுகளை கொடுத்துக் கொண்டு வருகின்றாள். இதோ குழந்தை தானாக உண்ணக்கூடிய சூழல் வந்துவிட்டது. தக்வா என்னும் நிறையச்சம், நான் என்னுடைய தவறிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும், மரண வேளையிலே மறுபுலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நான் ஆளாகிவிடக் கூடாது, என்னுடைய தௌபா உலகத்திலே இடம்பெற வேண்டும். பெண்ணுடைய உள்ளத்திலே அந்த அளவு ஆசை இருந்தது. பல வருடங்களுக்கு பின் வருகின்றான், நவீனத்திலே சொல்லுகின்றான். அதற்கு பின்னாலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தை நிறைவேற்றும்படி சொல்லுகின்றார்கள். அந்த பெண்ணுடைய ஹத், அவருடைய பல சம்பவங்கள் நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். அதனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு மனிதனை கொண்டு வருகின்றார்கள். அவன் வந்து சொல்லுகிறான், நான் ஒரு ஒட்டகையை திருடி இருக்கின்றேன். கேட்டார்கள், திருடினாயா? ஆம், திருடினேன். மறுமுறை கேட்டார்கள், ஆம், திருடினேன். சொன்னார்கள், இவருடைய கையை ஒட்டுவதற்காக எண்ணெயை ஆயத்தம் செய்யுங்கள், வாழையை தயாராக்குங்கள். சிறிது நேரத்துக்கு பின்பு மீண்டும் அந்த மனிதனை அழைத்தார்கள் ஹத்தை நிறைவேற்றுவதற்காக. அந்த மனிதனிடத்திலே கேட்டார்கள், நீ ஒட்டகத்தை திருடினாயா? அவர் சொன்னார், ஆரம்பத்திலே அவன் திருடிய சம்பவத்தை சொன்ன போது நீ தவறாக எடுத்தாயா, உன்னுடையதென்று தவறாக எடுத்தாயா? அந்த மனிதர் சொன்னார், இல்லை, ஆனால் இந்த நிகழ்ச்சி கையை தவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின்பு மீண்டும் அவனை அழைத்து கேட்டார்கள், நீ ஒட்டகத்தை திருடினாயா? இல்லை, நான் திருடவில்லை. விட்டுவிட்டார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அவன்தானே ஒப்புக்கொண்டவன் சொன்னாராம். இப்போது அவன் தான் மறுக்கின்றான், அவன் தான் ஒப்புக்கொண்டான். இப்போ சொல்லுகிறான், நான் களவாடவில்லை, நான் எவ்வாறு தண்டனை நிறைவேற்ற முடியும்? அவன் ஒப்புக்கொள்ளவில்லை, சாட்சிகள் இல்லை, விட்டுவிட்டான். மற்றவனுடைய குறையை மறைப்பதிலே, மற்றவனுடைய தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதிலே சஹாபாக்கள் காட்டிய ஆர்வம் ஆச்சரியமான. நபியுடைய பண்பு சஹாபாக்களிடத்திலே அடியுற்றி இருந்தது. குறைகளை மறைப்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமானது. மன் சத்தர முஸ்லிமன் சத்தரல்லாஹியவன் கியாமா, யாரொருவனுடைய குறையை மறைக்கின்றானோ கியாம நாளிலே அல்லாஹ் அவனுடைய குறையை மறைக்கின்றான். யார் ஒரு மூவியினுடைய குறையை வெளிப்படுத்துகின்றானோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் வீட்டினுடைய நடுவிலே ரகசியமாக செய்தாலும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி விடுகின்றான். மற்றவனுடைய குறைகளை அம்பலப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துகின்றான். அவன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பாக ரகசியமாக செய்ததாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அம்பலப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி விடுகின்றான். இஸ்லாத்திலே மற்றவனுடைய மானத்தை மறைப்பது, உடலை மறைப்பது மட்டுமல்ல, அவனுடைய குற்றம் குறைகளை மறைப்பதும் இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரசியல் காலங்கள் மட்டுமல்ல, தீனுடைய அம்சங்களை வைத்து மக்கள் வேறுபடுகின்ற ஒரு காலகட்டம். பல்வேறு கொள்கைகள், அமைப்புகள், அதே போலத்தான் அரசியல் காலம் வருகின்ற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அபிலாஷைகள் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய சகோதர முஸ்லிம் என்ற உணர்வை நாங்கள் மறந்து விடக்கூடாது, எல்லை மீறிவிடக் கூடாது. அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, நேரம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அடக்கமாக எங்களுடைய கருமங்களை ஆற்றிக் கொள்ள வேண்டும். நாங்கள் முஸ்லிம் பிரதேசங்களிலே முன்மாதிரியான அடிப்படை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு அம்சம். மனிதனுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். இந்த நாள், இந்த இடம், இந்த மாதம் அரபா மைதானம் பெருமதியான இடம். அரபா இல்லை என்றால் ஹஜ்ஜே இல்லை. அல் ஹஜ் அரபா ரசூலுல்லா சொன்னார்கள். அந்த இடத்தை பற்றி கஸ்வா என்ற ஒட்டகையிலே ஜபல் ரஹமா மலையிலே நபி அவர்கள் வீற்றிருந்து 100,000 மேற்பட்ட சஹாபாக்களை வைத்து அவர்கள் ஆற்றிய உரையின் ஆரம்ப பகுதி அதுதான். மற்றவனுடைய மானம், அவனுடைய பொருள், அவனுடைய ரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விடயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இது முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். அல் மூமினில் மூமின் கல் புன்யான், ஒரு மூமின் மற்ற மூமினுக்கு ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பானவன். யஸ்துது பாஹு பாவா, ஒன்று ஒன்றை பற்றி பிடித்துக் கொள்ளுகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாம் வலியுறுத்தி சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே, பாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலே, மிக முக்கியமான சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. தீனுடைய விடயத்திலே, ஆட்சி அதிகார விடயத்திலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. இருந்தாலும் விட்டுக் கொடுப்போடு நடந்திருக்கின்றார்கள். மற்றவருடைய மானத்தை மறைப்பதிலே கவனமாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவென்றால், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹ் நபியுடைய மனை, உலகத்தினுடைய நபிமாருடைய தலைவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனை, அபூபக்கர் ரலியல்லாஹ்வுடைய மகள், நபி அவர்கள் மிகவும் அன்பு வைத்திருந்த மனைவி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹ். இவர்களை பற்றி படுநூறு கூறப்படுகின்றது. இவர் ஒரு யுத்தத்திலே சென்று வருகின்ற போது அவர்களுடைய மாலை தவறி விடுகின்றது. அதை தேடிக்கொண்டிருக்கின்ற போது சஹாபாக்கள் எல்லாம் அவரை அடையாளம் காண முடியாமல் வந்து விட்டார்கள். அவர் கூடாரத்திலே இருக்கிறார் என்று அவர்கள் வந்து விட்டார்கள். ஒட்டகையிலே கூடாரம் வைக்கப்பட்டு அவர்கள் வந்து விட்டார்கள். இவர் தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டார். அங்கு ஒரு இடத்திலே தூங்கி விடுகின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு சஹாபி இறுதியாக அந்த இடத்திலே ஏதாவது பொருள்கள் விடுபட்டிருக்கிறதா, ஏதாவது தவறி இருக்கிறதா என்று பார்க்க சென்ற சஹாபி ஒருவர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். சூர்பாவுடைய மனைவி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹ் அவர்களை கண்ணியமாக ஒட்டகத்தை இருக்கச் செய்து அதிலே உட்கார வைத்து கொண்டு வந்து அவர்கள் கைக்கை பிடித்து படியை கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். முனாபிக்கள் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி படுகூர் இட்டு கட்டி விட்டார்கள். அவரை பிழையாக நடந்து கொண்டதாக ஒரு தகவலை வெளியிட்டார்கள். நபியுடைய மனைவியை பற்றி பயங்கரமான ஒரு சூழல். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் யாருக்கு நிதி உதவி செய்கின்றாரோ அவரே இந்த கதையை பரப்பியிருந்தார். நபி அவர்கள் இதை பற்றி ரொம்ப கவலையோடு இருக்கின்றார்கள். எல்லா இடங்களிலும் முனாபிக்கள் கதையை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹ் அவர் கற்புள்ள பொன்மணி. குர்ஆனில் பல வசனங்களை இறக்கி அவருடைய கற்பினுடைய பரிசுத்தத்தை குர்ஆன் ஊர்ஜிதப்படுத்துகின்றது. அப்போ இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பழுதூர் சென்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் அவருக்கு நான் எந்த ஒரு உதவியும் இனி நான் செய்ய மாட்டேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை அழைத்து சொன்னார்களே, அபூபக்கர் நீ யாருக்காக அவருக்கு நிதி உதவி செய்தாய்? அல்லாஹ்வுக்காக செய்திருந்தால் நீ அதை தொடர்ந்து கொடுக்க வேண்டும். நீ வேறு நோக்கத்துக்காக செய்திருந்தால் நீ கொடுக்காமல் விட்டிருக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வாறான மனிதருக்கு கூட தன்னுடைய நிதி உதவியை தடுத்துக் கொள்ளவில்லை. இதுதான் சஹாபாக்களுடைய சகிப்புத்தன்மை, சஹாபாக்களுடைய உயர்ந்த பண்பு. ஒரு காட்டறிஞர் வருகின்றார், நபி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய கழுத்திலே ஒரு போர்வை இருந்தது, அதை பிடித்து இழுக்கின்றார். அதனால் நபியுடைய அதனுடைய ஓரம் கனமாக இருந்ததனால் நபியுடைய கழுத்திலே அடையாளம் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த மனிதர் சொன்னார், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுடைய கையில் தந்திருக்கின்ற பொருளிலே எங்களுக்கும் நீங்கள் தாருங்கள். அதற்கு கேட்கின்றார் நபி அவர்கள் திரும்பி அந்த மனிதரை புன்முறுவலோடு நோக்கின்றார், சிரித்துக் கொண்டு பார்க்கின்றார். பார்த்ததற்கு சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு பொருள் கொடுத்து அனுப்புங்கள். இதுதான் நபியுடைய பண்பு. தன்னை அகற்றி, தான் ஒரு நபி, நபிமாருடைய தலைவர், நீதமாக நடந்து கொண்டிருந்த நபி, அந்த காட்டரபி மிக மோசமாக நடந்து கொண்டிருந்தார். நபி அவர்கள் சிரித்துக் கொண்டு பின்னே பார்க்கின்றார்கள். சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு பொருள் கொடுத்து அனுப்புங்கள். இந்த சகிப்புத்தன்மையும் ஹெல்மு என்ற உயர்ந்த பண்பும் தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலியது. அல்லாஹ்வுடைய நேரடியார்களே பல வரலாற்றிலே நபியுடைய வரலாற்றிலே படிக்கின்றோம். நபியுடைய வாழ்க்கையிலே எதிரிகளை கூட, தன்னுடைய எதிரி கொல்ல வந்த எதிரி தகுதியுரை கூட கொல்லவில்லை, மன்னித்து விடுகின்றார்கள். ஹிஜ்ரத்து சென்றபோது சுராக்கா விரட்டி சென்ற சுராக்கா பலமுறை எத்தனிக்கின்ற நபியை குறை செய்வதற்காக மன்னித்து விடுகின்றார். சஹாபாத்துடைய பண்பு ஆச்சரியமானது. அதனாலே தான் அல்லாஹ் அவர்களை புகழ்கின்றான், அவருடைய உதாரணங்களை படிக்குமாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையிலே திட்டமாக அழகான முன்மாதிரி இருக்கிறது. அந்த நபியுடைய வரலாற்றை படியுங்கள், சஹாபாக்களுடைய பண்புகளை படியுங்கள், அவருடைய உயர்ந்த குணங்களை படியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை கடைபிடியுங்கள், அவர்களோடு நீங்கள் சொர்க்கத்திலே நுழையலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலகட்டத்தில் இது மிக முக்கியமான அம்சம். நாம் ஐந்தால தொழுகை தொடுகின்றோம் ஜமாஅத்தாக. படித்தவர், பாமரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், வசதி உள்ளவர், ஏழை, எல்லோருமே சமத்துவம், சகோதரத்துவம், எல்லோரும் நெருங்கி நிற்க வேண்டும், நேராக நிற்க வேண்டும். படித்தவர் பாமரர் வேறுபாடு கிடையாது, கருப்பன் வெள்ளையன் கிடையாது, உள்ளூர் வாசி வெளியூர் வாசி கிடையாது, பெரிய குடும்பம் சின்ன குடும்பம் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே சமத்துவம், அதற்குத்தான் 27 மடங்கு நன்மை. அதை ஜும்மாவின் மூலம் இன்னும் வலியுறுத்துகின்றார். பெருநாள் தொழுகை மூலமாக இன்னும் ஒரு வழி மேலாக ஹஜ்ஜின் மூலமாக அகில உலகத்தையே அல்லாஹ் இணைக்கின்றார். அந்த அரபா மைதானத்திலே ஆடைகளை கூட களைந்து விட்டு வாருங்கள், அடிமைகளை போன்று நீங்கள் ஒரே ஆடை வெள்ளை துண்டுகளை அணிந்து கொண்டு அரசனும் ஆண்டியும் சமன், படித்தவனும் பாமரனும் சமன், அரசியல் அதிகாரம் உள்ளவன் அதிகாரமற்றவன் எல்லோருமே சமம். அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே எல்லோரும் சமம், உயர்வு தாழ்வு கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் உயர்வு தக்குவாவை கொண்டுதான். அல்லாஹ்வை யார் அதிகம் பயப்படுகின்றானோ அவன் தான் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானவன். பணம் அல்லாஹ்விடத்திலே பெருமதி கிடையாது, ஆட்சி அதிகாரம் பெருமதி கிடையாது அல்லாஹ்விடத்திலே. அதனாலேதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒருமுறை பார்க்கின்றார்கள், நகர ஊர்வலம் வருகின்றார். வருகின்ற போது ஒரு இடத்திலே பெண்ணுடைய பாடல் இசைக்கின்ற சத்தம் பார்க்கின்றார். ஒரு வயது போன மனிதர், அந்த பெண் மதுவை ஊற்றி கொடுக்கின்றார், குடித்துக் கொண்டு பாட்டை ரசித்துக் கொண்டிருக்கின்றார். இவரோடு சென்ற சஹாபி தோழர் இருவருமாக இவர் மதிலேறி குதித்து வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த மந்தரை அகற்றுகின்றார். உங்களுடைய வயசு என்ன, உங்க செய்கின்ற வேலை என்ன, எவ்வளவு கேவலமான வேலை,
மது அருந்திக் கொண்டிருக்கின்றாய். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காமல் இந்த வயது போன காலத்திலே அந்த மனிதர் அமைதியாக சொன்னார், அமீர் மூமின் அவர்களே, நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளுகின்றேன், ஆனால் நீங்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கின்றீர்கள் அனுமதி இல்லாமல். இரண்டாவது சலாம் சொல்லவில்லை, அனுமதி இல்லாமலே நுழைந்திருக்கின்றீர்கள். மற்றவருடைய குற்றங்குறைகளை சொல்லி ஆராய வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் எச்சரிக்கின்றது. பல அல்லாஹ் பல இடங்களில் ஞாபகப்படுத்துகின்றான், மற்றவனுடைய குற்றங்குறைகளை துருவி ஆராயாது. லா யஸ்ரர் கௌமின் கௌமின் ஆசா யகூனு கைரன் மின்ஹும், பிறரை பரிகசிக்காதீர்கள் குர்ஆன் எச்சரிக்கின்றது. நீங்கள் தவறுகளை ஆராய்ந்திருக்கின்றீர்கள், மற்றவனுடைய குறையை தேடி இருக்கின்றீர்கள். நான் ஒரு தவறு செய்திருக்கின்றேன், நீங்கள் மூன்று தவறு செய்திருக்கின்றீர்கள். ஒரு வார்த்தை பேசவில்லை உமர் அலி அல்லாஹ் அவர்கள், அந்த இடத்தை விட்டு அப்படியே நகர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் முன் வாயிலால் வெறும்படி சொல்லி இருக்கிறான், நீங்கள் மதிலேறி குதித்து தவறாக வந்திருக்கின்றீர்கள், அனுமதி இல்லாமல் வந்திருக்கின்றீர்கள், குற்றத்தை திரிவு துருவி ஆராய்ந்திருக்கின்றீர்கள். மற்றவருடைய குறைகளை துருவி ஆராய்வதே குர்ஆன் சூரத்துள் குஜராத்திலே எச்சரிக்கிறான். அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டு உமர் அலி அல்லாஹ் சென்று விடுகின்றார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவருடைய மஜ்லிஸிலே ஒரு மனிதர் அந்த வயலாளி வந்து கொண்டிருக்கின்றார், வந்து தூரத்திலே உட்கார்ந்தார். உமர் அலி அல்லாஹர்கள் அருகே அழைத்தார்கள். அந்த மனிதன் பயந்து நடுங்கி விட்டார், என்னுடைய மானம் மரியாதை போக போகிறது. உடனே வந்து கிட்ட அமர்ந்தவுடனே உமர் அலி அல்லாஹ் அவருடைய காலிலே சொன்னார்கள், அந்த விடயத்தை நான் யாரிடத்திலும் சொல்லவில்லை, அதோடு மறைத்து விட்டேன். அந்த மனிதன் சொன்னார், நானும் அன்றிலிருந்து என்னுடைய தவறை திரும்பிக் கொண்டேன், நான் அதற்கு பின்னால் மதுபானத்தை தொட்டதே கிடையாது, தவறான வழக்கத்தை நான் விட்டுவிட்டேன். இருவரும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன நடைபெற்றது என்று அந்த மஜ்லிஸில் இருந்த யாருக்குமே தெரியாது. அமீருல் மூமினீன் விரும்பியிருந்தால் தண்டித்திருக்கலாம், நீ என்ன எதிர்க்கின்றாயா என்று தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் உமருடைய கத்தாப் ரலி அல்லாஹ் ஒரு முறை ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் ஒரு சபையிலே உமர் ரலி அல்லாஹ்வுடைய சபையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற போது நாச்சம் வெளியானது, அருவறுப்பான நாச்சம், யாருக்கோ காத்து போயிருக்கிறது. முரளி அல்லாஹ் ஆத்திரம் வந்து சொன்னார்கள், யார் இந்த வேலையை பார்த்தாரோ அவசரமாக வெளியே சென்று ஒளி செய்து கொள்ளட்டும். அங்கிருந்த ஒரு சஹாபி தோழர் சொன்னார், நாங்கள் எல்லோரும் போய் ஒளி செய்து கொள்வோம். முரளி அல்லாஹ் அவருடைய பதிலை கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். ஒரு மனிதன் அவனுக்கு காத்து போய்விட்டது, அதற்காக அவனை மானபங்கப்படுத்தக் கூடாது. அதற்காக அங்கிருந்த அந்த சஹாபி தோழர் சொன்னார், நாங்கள் எல்லோரும் போய் ஒளி செய்து கொண்டு வருவோம். அப்போ உமர் அலி அல்லாஹ் சொன்னார்கள், அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் ஜாஹிலியா காலத்திலும் சிறந்த தலைவராக புத்திசாதுரியமாக இருந்தீர்கள், இப்போது நீங்கள் புத்திசாதுரியம் மிக்க ஒரு ஆலோசகராக இருக்கின்றீர்கள், வாழ்த்தினார்கள். எல்லோரும் போய் ஒளி செய்து கொண்டார்கள். ஒரு மனிதர் காற்று விட்ட போது அவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பாலைவனத்திலே தண்ணி தட்டுப்பட்ட ஒரு சூழலிலே எல்லா சஹாபாக்களும் போய் ஒது செய்து அந்த சஹாபி தோழருடைய மானத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் என்றால், நமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். பல வரலாற்று பதிவுகளை படிக்க முடியும். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலகட்டத்திலே முக்கியமாக நாங்கள் மற்றவருடைய மான மரியாதையை பாதுகாத்துக் கொள்வோம். தேர்தலில் வெறும் எத்தனை தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம், வெற்றி தோல்வி எல்லாம் வெறும், ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவருடைய உரிமையை, அவனுடைய மானத்தை, அவனுடைய கண்ணியத்தை நாம் பறித்துவிடக்கூடாது. அது மிக முக்கியமான ஒரு அம்சம். யாராகவும் இருக்கலாம், ஒரு மூமினுடைய மானம் பெறுமதியானது. அதை இஸ்லாம் மிக முக்கியமாக வலியுறுத்தியிருந்தது. அது உள்ளத்திலே ஆழமாக எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதை முக்கியமாக வலியுறுத்தி இருக்கின்றது. ஆகவே குர்ஆன் சொல்லுகிறது, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தஹ்லிபன்னஹும் ஃபில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி தருகின்றான், ஈமான் அமலே ஸாலிஹாத் உள்ள மக்களாக இருந்தால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் தருவோம். எப்படி தருவோம்? உங்களுக்கு முன் வாழ்ந்த ஹலீபாக்களுக்கு கொடுத்தது போல ஆட்சி தருவோம். அதற்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற நிபந்தனை உள்ளடி ஓடுவதல்ல. அல்லாஹ் சொல்லுகின்ற நிபந்தனை
ஈமான் அமலே சாலிஹாத், ஈமான் அமலே சாலிஹாத். இந்த தொழுகை இபாதத்தில் நல்லவர்கள் குர்ஆன் திலாவத் ஒன்றுமே இல்லாமல் வெறும் புள்ளடி எங்களுக்கு வெற்றி தராது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெறும் புள்ளடி அது நமக்கு வெற்றி தராது. அல்லாஹ் தஆலா வெற்றி தோல்வியை தருபவன், கண்ணியத்தை தருபவன். உலக நாடுகளை பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே கொல்லுவதும் முஸ்லீம், கொல்லப்படுவதும் முஸ்லீம். சிரியாவிலே பல லட்சங்களை கொலை செய்த சிரியா அசாத்துடைய ஆட்சியை பார்க்கின்றோம், கொல்லுவது யார்? முஸ்லீம். கொல்லப்படுவது யார்? 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொலை செய்து குமித்திருக்கின்றான். 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அகதிகளாக வாழ்கின்றார்கள். சிரியா முஸ்லீம் நாடு, ஆட்சியாளர்கள் முஸ்லீம்கள். எகிப்து ஆட்சியாளர் சிசி, லட்சக்கணக்கான மக்கள் சிறையிலே வாடுகின்றார்கள். முஸ்லீம் ஆட்சி என்றால் முஸ்லீம் ஆட்சி நிம்மதி வராது. முஸ்லீம் ஆட்சி என்பதனால் நிம்மதி வராது. முஸ்லீமாக அவர் மாற வேண்டும். பேர் முஸ்லீம் வெற்றி தராது. நாங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் தீன் அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாம் மேலோங்க வேண்டும். ஒரு குடிமக்கள் மத்தியிலே தீன் மேலோங்க வேண்டும். எந்த கூட்டம் நடைபெறுகின்ற போதும் தொழுகை பாழ்படுத்தக்கூடாது. தொழுகையை பாழாக்கின்ற, தொழுகையை இடைஞ்சல் பண்ணக்கூடியதாக எங்களுடைய எந்த கூட்டங்களும் எங்களுடைய அமைப்புகளும் ஆகிவிடக்கூடாது. தீன் பொறுமதியாக மதிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய வெற்றிக்குரிய ரகசியம். அஜினாதின் யுத்தத்துக்காக அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்ப அவர்கள் சொல்ல உபதேசம், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் நபியுடைய சொந்தக்காரன் என்பதற்காக அல்லது நாங்கள் எல்லாம் முஸ்லீம் என்பதற்காக வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். எங்களை விட உங்கள், அதாவது நம்முடைய படையை விட எதிரிகளுடைய படை பலமானது, யுத்தத்திடம் அதிகமானது. ஆகவே அவர்கள் எங்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற செய்கின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு வழிபடுகின்றீர்களோ அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதவிதான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியது. வேறு நீங்கள் முஸ்லீம் என்பதற்காக வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். நபியுடைய குடும்பம் என்பதற்காக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. வெற்றி என்பது உங்களுடைய தீனுடைய நல்லமல்கள் தான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியது. ஞாபகம் ஊட்டினார்கள், லிபியா முஸ்லீம் ஆட்சி செய்த நாடு, மிகப்பெரிய அக்கிரமும் அநியாயமும் முஸ்லீம்களை கொண்டு குவித்தனும் மம்மர் கத்தாபி. அவர் குர்ஆனை விட தன்னுடைய சிந்தனையை தான் பசுமை புரட்சி மூலம் வெளிப்படுத்தினார். அல்லாஹ் கேவலமான முடிவை கொடுத்தான். தூணுசை பார்க்கின்றோம், முஸ்லீம் ஆட்சியாளர் முஸ்லீம் நாடு அழிந்து போய் கிடக்கின்றது. எகிப்தை பார்க்கின்றோம், முஸ்லீம் நாடுகளில் பார்க்கின்றோம். தீன் இல்லாத போது கேவலத்தை பார்க்கின்றோம். தீன் வறுமதியானது. இந்த தீனுடைய நல்லவர்கள் தான் சமுதாயத்திலே வெற்றி தரக்கூடியது. அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இல்லாஹும்ம மாலிகுல் முல், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ், தூதில் முல்க மந்த ஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றான், ஒ தன் சொல் முல்கமி மந்த ஷா, நாடியவர்களை ஆட்சியிலிருந்து புடுங்கி வீசி விடுகின்றான், ஒத்த ஐசு மந்த ஷா, நாடியவர்களை அவன் தனியப்படுத்துகின்றான், ஒத்தி வில்லு மந்த ஷா, நாடியவர்களை அவன் கேவலப்படுத்துகின்றான். அவருடைய கையிலே தான் சகல அதிகாரங்களும் இருக்கிறது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். அதனால் மறைவான விஷயங்களை அல்லாஹ் அறிந்தவர். அவனிடத்திலே கேட்போம், முஸ்லீம்களுக்கு சாதகமான ஆட்சி அமைப்பை உருவாக்கி தா ரஹ்மானே. இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் கண்ணியத்தோடு கௌரவத்தோடு சுமை சுய உரிமையோடு முஸ்லீம்களுடைய பள்ளிகளையும் மதர்சாக்களையும் முஸ்லீம்களுடைய உரிமைகளை உடைமைகளையும் பாதுகாக்கின்ற ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தித்தா என்று ரப்பிடத்திலே கையேந்துவோம், கெஞ்சுவோம், அழுவோம். நாம் நமக்கிடையே கருத்து முரண்பாடுகள் மூலமாக மற்றவனுடைய மானத்தை மரியாதையை குறைக்கக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளாமல் சஹாபாத்தினுடைய பண்பாடுகளை பின்பற்றி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறளை மன்னித்தருள்வாயாக. உனக்கு முற்று முழுதாக வழிபட்டு வாழுகின்ற நல்லவர்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. துன்யா ஆஹ்ராவுடைய அனைத்து ஹயர்களை தந்தழ்வாயாக. நபி கேட்டு நல்லது வாக்களை பங்கந்தழ்வாயாக. கெடுதிகளை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை மதித்து நடக்கின்ற ஒரு நல்லாட்சியை இந்த நாட்டிலே நிலைநிறுத்துவாயாக. முஸ்லிம்களை கௌரவத்தோடு கண்ணியத்தோடு பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சியையும் அதிகாரத்தையும் தந்தழ்வாயாக. முஸ்லீம்கள் நிறைய அந்த ஆட்சியிலே பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவாயாக. நீயே மறைவான விஷயங்களை அறிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. ஒரு தாய் பெற்ற குழந்தைகளைப் போல ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.